அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழுங்கும் தமிழோசை. ஜனவரி மாதம் 13 புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு விதிக்கப்பட்ட தடையை இந்திய உச்சநீதிமன்றம் நீக்க மறுத்திருப்பது குறித்த ஒரு செய்தி.
நாங்க வந்து அரசாங்கத்தை தான் நம்பி இருக்கோம். அரசாங்கம் வந்து எங்களுக்கு அவசர சட்டம் இயற்றி ஜல்லிக்கட்டு நடத்தி கொடுப்பாங்கிற ஒரே எண்ணத்தோட தாங்க நாங்க பணியை தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
ஜல்லிக்கட்டு போட்டிகள் ஜாதிய உணர்வை வளர்க்கிறது என்று ஒரு பக்கமும், ஜல்லிக்கட்டை எதிர்ப்பவர்களிடம் மேல்தட்டு வர்க்க பார்வை வெளிக்கப்படுகிறது என்று மறுபக்கமும் வைக்கப்படும் விமர்சனங்கள் குறித்த ஒரு ஆய்வு கண்ணோட்டம். இலங்கை சென்றிருக்கும் இந்திய வெளியுறவுச் செயலர் எஸ் ஜெய்சங்கரை இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் சந்தித்து பேசியிருப்பது குறித்த ஒரு செவ்வி.
ஒரு புதிய அரசியல் சாசனத்தை உருவாக்குவதற்கு ஆரம்ப முயற்சி மேற்கொள்ளப்படுகின்றது. அந்த முயற்சியை பற்றி, அதனுடைய பல்வேறு அம்சங்களை பற்றி, அதனுடைய நிலைமைகளை பற்றி அவர் அறிந்து கொள்ள விரும்பினார்.
இலங்கையின் மலையக தோட்ட தொழிலாளர்களின் குடியிருப்பு மற்றும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்கான திட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டிருப்பது குறித்த செய்தி ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குவோர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
ஈரானின் கடற்பரப்பில் வைத்து கைது செய்யப்பட்ட 10 அமெரிக்க மாலுமிகளை விடுதலை செய்தமைக்காக அமெரிக்கா ஈரானுக்கு நன்றி கூறியிருக்கிறது. பிரச்சினையை உடனடியாக தீர்த்தமைக்காக அமெரிக்க வெளியுறவுச் செயலர் ஜான் கெரி ஈரானுக்கு நன்றி கூறினார். கடந்த செவ்வாயன்று மாலுமிகள் தவறுதலாக ஈரானின் கடற்பரப்புக்குள் நுழைந்ததாக கூறியதை ஏற்றுக்கொண்ட ஈரானிய ராணுவத்தினர் அவர்களையும் அவர்களின் 2 கண்காணிப்பு படகுகளையும் விடுவித்துள்ளனர். ஈரான் மீதான பொருளாதார தடைகளை மேற்குலகம் சில நாட்களில் தளர்த்த துவங்கும் என்ற நம்பிக்கையிலேயே அந்நாடு பிரச்சினையை விரைவாக தீர்க்க முன்வந்ததாக செய்தியாளர்கள் கூறுகின்றனர்.
குடியேறிகளின் உடைமைகளை கைப்பற்றுதல் மற்றும் அவர்களது குடும்பங்களை நாட்டினுள் அழைத்து வரும் அவர்களது திறனை தாமதப்படுத்தல் போன்றவற்றை அனுமதிக்கும் பிரேரணையொன்று டென்மார்க் நாடாளுமன்றில் விவாதிக்கப்படுகிறது. நாட்டினுள் வரும் குடியேறிகள் $1,400 அதிகமாக பணம் வைத்திருந்தால் அவற்றை செலுத்தி அரசாங்கத்திடமிருந்து உதவியை பெற வேண்டும். டென்மார்க் பிரஜைகள் தமது அரசாங்கத்திற்கு பங்களிப்பு செய்யாமல் அரசாங்கத்திடமிருந்து நலன்களை பெற முடியாது என்ற அதே போக்கையே இந்த திட்டம் குடியேறிகள் விடயத்திலும் கையாள வழி செய்யும் என ஐரோப்பிய பாராளுமன்றத்திற்கான டென்மார்க் உறுப்பினர் ஒருவர் தெரிவித்தார்.
போலந்தின் புதிய வலதுசாரி அரசாங்கத்தின் நீதித்துறை சீர்திருத்தங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜனநாயக நெறிமுறைகளை மீறுகின்றனவா என்று ஐரோப்பிய ஆணையம் விசாரணை ஒன்றை துவங்கியிருக்கிறது. போலந்தின் புதிய நடவடிக்கையால் சட்டத்தின் ஆட்சி மீறப்பட்டிருக்கிறதா என்று ஆராய்வதே தங்களின் நோக்கம் என்று ஐரோப்பிய ஆணையத்தின் துணைத் தலைவர் பிரான்ஸ் டிமமன்ஸ் தெரிவித்தார்.
This aims at preventing any situation where the rule of law might be called into question.
போலந்தின் ஊடகங்களை கட்டுப்படுத்தும் புதிய மாற்றங்களை மீளாய்வு செய்ய இருக்கின்ற ஐரோப்பிய ஆணையம் அந்நாட்டுக்கு எதிராக தண்டனை நடவடிக்கைகளை கொண்டு வர வேண்டுமா என்றும் ஆராயிருக்கிறது. ஆனால் தங்கள் நாட்டின் மீது நியாயமற்ற விதத்தில் குற்றச்சாட்டு சுமத்தப்படுவதாகவும் போலந்தில் ஜனநாயகம் இன்னும் வாழ்கிறது என்றும் பிரதமர் பீட்டா சீட்லோ நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்.
உலக கால்பந்து அமைப்பான ஃபீஃபாவின் ஆளும் அமைப்பு அதன் பொதுச் செயலாளர் ஜெரோம் வால்கியை பதவி நீக்கம் செய்துள்ளது. லஞ்சமாக $10 மில்லியன் தரப்பட்டதாக கருதப்படும் சம்பவத்தில் அவருக்கு பங்கு இருப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. தென்னாப்பிரிக்காவிற்கு 2010 உலகக்கோப்பை போட்டிகளை நடத்த ஆதரவு தருவதற்காக வடக்கு மற்றும் மத்திய அமெரிக்க கால்பந்து அமைப்பின் முன்னாள் தலைவரான ஜேக் வார்னருக்கு இந்த தொகை தரப்பட்டதாக கூறப்படுகிறது. ஃபீஃபாவின் அற ஒழுக்க கோட்பாட்டு விதிகளை மீறிய குற்றச்சாட்டுகளுக்காக வால்கே கால்பந்து விளையாட்டிலிருந்து 9 தடை எதிர்கொள்கிறார்.
பாகிஸ்தானில் தென்மாகாணமான பலுச்சிஸ்தானில் இருக்கின்ற குவேட்டா நகரில் போலியோ சிகிச்சை முகாம் ஒன்றின் மீது நடத்தப்பட்டிருக்கின்ற குண்டு தாக்குதலில் குறைந்தது 15 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். தடுப்பூசி போட வந்த ஊழியர்களுக்கு பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருந்த போலீசாரே கொல்லப்பட்டவர்களில் பலர். இவ்வாறான தாக்குதல்களுக்கு மத்தியிலும் போலியோவை தடுப்பதற்கான தங்களின் பணி தொடரும் என்று அதிகாரிகள் கூறியிருக்கின்றனர். போலியோ தடுப்பு மருந்து வழங்குவதை பாகிஸ்தானிய குழந்தைகளை மலடாக்குவதற்கு மேலை நாடுகள் செய்யும் சதி என்று இஸ்லாமியவாத ஆயுதக் குழுக்கள் கூறுகின்றன.
இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தில் பாகிஸ்தானுடனான எல்லைப்பகுதியில் அமைந்துள்ள விமானப்படை தளம் ஒன்று தாக்கப்பட்டது தொடர்பில் தடை செய்யப்பட்ட தீவிரவாத குழு ஒன்றின் பல உறுப்பினர்களை கைது செய்துள்ளதாக பாகிஸ்தான் கூறுகிறது. பாகிஸ்தானை தளமாக கொண்டு இயங்கும் ஜெய்ஷ் இ முகமது எனும் அந்த அமைப்பின் அலுவலகங்களை முற்றுகையிட்டு சோதனைகளை நடத்தியுள்ள அதிகாரிகள் அவற்றை இழுத்து மூடியுள்ளனர். இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்கள் என தாங்கள் நம்பும் அமைப்பின் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென இந்தியா பாகிஸ்தானை வலியுறுத்தியதை அடுத்து இந்த கைதிகள் இடம்பெற்றுள்ளனர்.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இந்திய கண்ணோட்டம். தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு நேற்று தான் விதித்த தடையை நீக்கும்படி இன்று தாக்கல் செய்யப்பட்ட மனுவை இந்திய உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. இதுகுறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் இடைக்கால தடையை நீக்க இந்திய உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. தென் மாவட்டங்களில் பொங்கல் திருநாளை ஒட்டி நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருந்தது. இந்த இடைக்கால தடையை நீக்க வேண்டுமென ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் 4 பேர் இன்று உச்சநீதிமன்றத்தை அணுகினர். உச்சநீதிமன்ற நீதிபதி தீபக் மிஸ்ரா, என் வி ரமணா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பாக இந்த மனு இன்று மதியம் விசாரணைக்கு வந்தது. அந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் கடந்த 4 ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடக்காத நிலையில் இந்த ஆண்டு மட்டும் போட்டிகளை நடத்த கோருவது ஏன் என கேள்வி எழுப்பினர். இடைக்கால தடையை தற்போது நீக்க முடியாது என்றும் நீதிபதிகள் கூறினர். ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடக்காவிட்டால் காளைகளை அடிமாடுகளாகத்தான் அனுப்ப வேண்டும் என்ற வாதத்தை நீதிபதிகள் ஏற்கவில்லை. ஏற்கனவே ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு உச்சநீதிமன்றம் நிரந்தர தடை விதித்திருந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பாக இந்திய அரசு அரசாணை ஒன்றை வெளியிட்டது. அந்த அரசாணையின் அடிப்படையில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்தலாம் என்றும் கூறியிருந்தது. இதனை எதிர்த்து விலங்குகள் நல ஆர்வலர்கள் உச்சநீதிமன்றத்தை அணுகியதால் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த உச்சநீதிமன்றம் நேற்று இடைக்கால தடை விதித்தது. உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவால் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த முடியாத சூழல் எழுந்திருக்கும் நிலையில் இதுகுறித்து பிபிசி தமிழோசையிடம் பேசிய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு சங்கத்தின் மாநில செயலாளர் அம்பலத்தரசு,
ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு எல்லா பணியும் ஆயத்தமாகி ஜல்லிக்கட்டு நடத்துற சூழ்நிலை இந்த மாதிரி வந்து நாங்க எங்களால ஏத்துக்கவே முடியாது சார். உச்சநீதிமன்றம் வந்து ஏற்கனவே போட்ட சட்டத்தை வந்து நாங்க உச்சநீதிமன்றம் என்னென்ன பாலோ பண்ணுறோம், இந்த 2007 நாங்க பாலோ பண்ணி தான் சார் நடத்திட்டு இருந்தோம். அதே வந்து நாங்க பாலோ பண்ணி இன்னமும் அந்த வந்து அந்த சட்டத்தை மாதிரி தான் அங்க ஜல்லிக்கட்டு நடத்துறோம்னு சொல்ற சூழ்நிலை நாங்க இருக்கிறோம் சார். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கையில இந்த ஜல்லிக்கட்டை வேணும்னு பேன் பண்ணணும்னு சொல்லி இந்த விலங்குகள் நல வாரியம் வந்து ஒரு கங்கனாங்கட்டிக்கு ஜல்லிக்கட்டை வந்து நிப்பாட்டுறது வந்து தமிழர்கள் பாரம்பரியத்தை வந்து பறிக்கிற மாதிரி சார். நாங்க வந்து அரசாங்கத்தை தான் நம்பி இருக்கோம். அரசாங்கம் வந்து எங்களுக்கு அவசர சட்டம் இயற்றி ஜல்லிக்கட்டு நடத்தி கொடுப்பாங்கிற ஒரே எண்ணத்தோட தான் நாங்க பணியை தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம்
என்று தெரிவித்தார் அம்பலத்தரசு. இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கு ஏதுவாக அவசர சட்டம் ஒன்றை மத்திய அரசு இயற்ற வேண்டும் என தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமர் நரேந்திர மோடிக்கு நேற்று கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். இந்நிலையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நீதிமன்றத்தில் இருக்கும் பிரச்சனை குறித்து மத்திய அரசால் அவசர சட்டம் ஏதும் இயற்ற முடியாது என்று கூறினார்.
நீங்க கோர்ட் மூலமா தடை விதிச்சாலும் நாங்க ஒரு கெசட் நோட்டிபிகேஷன் போடுவோம் இல்ல ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றதுக்கான சிச்சுவேஷன் இல்ல. ஏன்னா இது இன்டர்லோக்யூட்டரி அப்படிவாங்க. அதாவது ஒரு ஹியரிங்க்கும் இன்னொரு ஹியரிங்க்கும் நடுவுல வரக்கூடிய தடை. இன்னொரு ஹியரிங் இல்ல, இந்த கேஸ் எல்லாம் கேட்டு முடிச்சுட்டாங்க ஆனா தடை விதிக்கப்பட்டதுன்னா நீங்க வேணா ஆர்டினன்ஸ் கொடுக்கலாம். ஆனா இன்னும் ஹியரிங் நடந்துகிட்டு இருக்கிற இந்த நிலையில சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக
மாநில அரசு விரும்பினால் இது தொடர்பாக சட்டம் இயற்றலாம் என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து மே 17 இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் சென்னையில் மத்திய அரசு அலுவலகங்கள் அமைந்திருக்கும் சாஸ்திரி பவனை இன்று பிற்பகலில் முற்றுகையிட முயன்றனர். அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு உச்சநீதிமன்றம் நேற்று இடைக்கால தடை விதித்த நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடக்கும் அலங்காநல்லூர், பாலமேடு ஆகிய இடங்களில் மக்கள் காலை முதலே போராட்டங்களை நடத்தி வந்தனர். ஜல்லிக்கட்டு போட்டிகளை வரும் 15ஆம் தேதி முதல் நடத்த உத்தேசித்திருந்த நிலையில் இந்த தடை உத்தரவின் காரணமாக தென் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். நாளையும் பல பகுதிகளில் போராட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு மீதான தடையை விலக்கக் கோரி போடப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் இன்று நிராகரித்துவிட்ட நிலையில் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு இந்த ஆண்டு நடப்பதற்கான அறிகுறிகள் மங்கத் துவங்கிவிட்டன. இந்த விளையாட்டை எதிர்த்து முன்வைக்கப்படும் முக்கியமான வாதம் என்பது இது மாடுகள் மீது வன்முறையை செலுத்துகிறது, எனவே இந்திய விலங்குகள் பாதுகாப்பு சட்டங்களை அது மீறுகிறது என்பதுதான். விலங்கு உரிமை ஆர்வலர்கள் முன்வைக்கும் இந்த வாதத்திற்கு அடிப்படை ஏதும் உண்டா? இந்த விளையாட்டில் மாடுகள் மீது வன்முறை பிரயோகிக்கப்படுகிறதா என்று மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் நாட்டுப்புறவியல் கல்விகள் துறையின் ஓய்வு பெற்ற பேராசிரியர் ஐ முத்தையா அவர்களிடம் கேட்டார் மணிவண்ணன்.
அதாவது இது ஒரு ஒரு வரலாற்று நிலையில நம்ம பார்த்தோமானால், ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மாதிரியான ஒரு நிலை அது இருந்தது என்பதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், அந்த ஜல்லிக்கட்டு மாடு என்பதே ஒரு வகையான ஒரு ஜாதி சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்த ஒரு கௌரவ சின்னமாக, குறியீடாக இருந்தது. ஆகையினால் அதை வந்து ஜல்லிக்கட்டு விடும்போது அடுத்த அதே ஜாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும், அது பொருளாதார நிலையில தாழ்ந்தவர்களாக இருந்தால், அவர்கள் அந்த மாட்டை வந்து பிடிக்கும்போது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருந்தது. இப்போது அந்த மாதிரியான ஒரு நிலை இல்லை என்றே சொல்லலாம். ஏனென்றால் இப்போது எல்லா பாதுகாப்போடும் இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு அல்லது அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்றுதான் நம்ம. ஏன்னா
என்ன பாதுகாப்பு, என்ன விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கே கடந்த 10-15 ஆண்டுகளாக இருக்கின்றன?
இல்லை, இப்போ ஒரு ஜல்லிக்கட்டு, ஒரு மாடு வந்து ஜல்லிக்கட்டுல கலந்து கொள்ள வருகிறது என்று சொன்னால், அதை வந்து முதல்ல அந்த எந்தெந்த மாடு கலந்து கொள்ள வருகிறது என்பதற்கான ஒரு டோக்கன் என்று சொல்லக்கூடிய ஒரு அடையாள அட்டையை அவர்கள் கொடுக்கிறார்கள். அதன் பிறகு அந்த மாடு தொடர்பான எல்லா விதமான பரிசோதனைகளும் நடைபெறுகின்றன. அதற்கு சாராயம் கொடுக்கிறார்களா அல்லது வேறு ஏதாவது கொம்பு சீவி, அதுல தகரத்துல முன்னால எல்லாம் வந்து அந்த ஒரு கொம்பு மேல ஒரு குட்டிய வைத்து உருவாக்கல், அது மாடு பிடிப்பவர்களை குத்தி கிழித்து விடும். அப்படியெல்லாம் முன்னால் அது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது. ஆனால் இப்போது அதை எல்லாமே சோதனை செய்து அதையெல்லாம் தடுத்து விடுகிறார்கள். அரசே முன்னின்று அந்த அந்த மாதிரியான சோதனைகளை ஈடுபட்டு, அது தனியாக காவல்துறை அதில் இருக்கிறது, மாவட்ட ஆட்சியர் அதில் முக்கியமான பங்கு வைக்கிறார், இது மருத்துவத்துறை அதில் முக்கியமான பங்கு வைக்கிறது. இப்படியான பல்வேறு துறைகள் சார்ந்து எல்லாம் சேர்ந்துதான் அந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு இப்போது ஒரு ஒரு 10 ஆண்டுகளாக அப்படித்தான் நடத்தி வருகிறார்.
தென் மாவட்டங்களிலே ஆதிக்க ஜாதிகள் தான் இந்த மாடுபிடி விளையாட்டை நடத்துகின்றன, அதிலே தலித்துகளுக்கு இடமில்லை, தாழ்ந்த சாதிகளுக்கு இடமில்லை என்றெல்லாம் விமர்சனங்கள் இருக்கின்றன, அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது?
அதுவும் வந்து ஒரு வரலாற்று நிலையில ஒரு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மாதிரியான ஒரு நிலை இருந்தது. அதாவது ஒரு அந்த ஜல்லிக்கட்டு என்பது கிராமம் சார்ந்த ஒரு விளையாட்டாக இருந்த போது, அரசு அதுல தலையிடாத ஒரு நிலை இருந்த போது, அது வந்து அந்த தைப்பொங்கல் சார்ந்த ஒரு பண்பாட்டு விழாவாக அது இருந்த ஒரு நிலையில, அந்த கிராமத்தை சார்ந்த பொருளாதார நிலையில உயர்ந்தவர்கள், ஒரு இடைநிலை ஜாதியில ரொம்ப ஆதிக்கம் உடையவர்கள், இவர்கள் வந்து மாடுகளை வளர்த்தார்கள். அந்த மாடுகளை தங்களுக்குரிய பெருமையின் சின்னமாக அதை கருதினார்கள். அப்போது ஜல்லிக்கட்டு விடும்போது மற்ற குறிப்பாக மற்ற ஜாதியினர்னா தலித் சமூக மக்கள் அதை அந்த மாட்டை அடக்க முடியாது, நிச்சயமாக அங்க அனுமதிக்க மாட்டார்கள். ஏனென்றால் கிராமமாக இருப்பதனால தெரியும் யார் தலித்து மக்கள், அது யார் இல்லாதவர்கள் என்றெல்லாம் தெரியும். ஆகினால் அவர்களை அனுமதிக்க மாட்டார்கள். பிற இடைநிலை ஜாதியினர் அந்த ஜல்லிக்கட்டுல கலந்து கொள்வார்கள்.
சரி முத்தைய அவர்களே, இந்த கிராமப்புற விளையாட்டு என்பதாலேயே இந்த அந்த விலங்கு உரிமை பேசுபவர்கள் எல்லாம் பொதுவாக பெருநகரங்களை சார்ந்தவர்களாகவும் பெரு நகர நகரங்களில் இருப்பவர்களாகவும் இருப்பதால் இந்த கிராமப்புற விளையாட்டுக்கு எதிரான மனோபாவம் அங்கு இருக்கிறது, அந்த காழ்ப்புணர்ச்சி அங்கு இருக்கிறது என்று ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது. அந்த வாதத்தில் உண்மை இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்களா?
அது அதாவது அது இதில் நிறைய அரசியல், பல பல முனை அரசியல் வந்து இதில் இருப்பது போல தோன்றுகிறது. ஒன்று, இது பெரும்பாலும் தெற்கு வடக்கு என்ற ஒரு பார்வை இந்த இந்த இது தொடர்பான நிலையில இருக்கிறது. தமிழ்நாட்டை சார்ந்தவர்களே சில அந்த விலங்கு நல வாரியத்தை சார்ந்தவர்கள், பிற அமைப்பினர், அவர்களும் வந்து அந்த நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்கள், இதற்கு ஜல்லிக்கட்டுக்கு எதிராக வாதாடி இருக்கிறார்கள். அதனால வந்து இது வடக்கு தெற்கு அப்படி நான் சொல்வது காரணம், அதுல ஒரு 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 நுண் அரசியல் வந்து இருக்கத்தான் செய்கிறது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இது ஒரு இங்கே இருக்கக்கூடிய பாரம்பரியமான இந்த காளை இனத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை அழிப்பது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோக்கமும் இருப்பது போல தோன்றுகிறது.
மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் நாட்டுப்புறவியல் கல்வியின் துறையின் ஓய்வு பெற்ற பேராசிரியர் ஐமுத்தையா. சமீபத்தில் தமிழக தலைநகர் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களை கடுமையாக பாதித்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண உதவிகள் எல்லோருக்கும் சமமாக கிடைக்கவில்லை என்று ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் சேகரித்த புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்த செய்தியை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
சென்னை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்து தமிழக அரசு மீண்டும் விரிவான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர்களுடைய இழப்புகளுக்கு ஏற்ப நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் என்றும் வெள்ளத்தினால் ஏற்பட்ட இழப்புகள் குறித்து ஆய்வுகளை மேற்கொண்ட சென்னையைச் சேர்ந்த தன்னார்வ குழுக்கள் வலியுறுத்தியுள்ளன. அருணோதயா என்ற தெருவோர குழந்தைகளுக்கான அமைப்பு, வெட்டிவேர் கலெக்டிவ், நுகர்வோர் மற்றும் சிவில் நடவடிக்கை குழு உள்ளிட்ட தன்னார்வ அமைப்புகளும் வேறு சில சமூக ஆர்வலர்களும் இணைந்து இந்த ஆய்வை மேற்கொண்டனர். சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்தின் போது கடுமையாக பாதிக்கப்பட்ட ஈக்காடு தாங்கல், ஜாஃபர்கான்பேட்டை, சைதாப்பேட்டை, செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் 610 குடும்பங்களில் இந்த கணக்கெடுப்பை இவர்கள் மேற்கொண்டனர். இது தொடர்பாக இன்று செய்தியாளர்களிடம் பேசிய இந்த ஆய்வில் ஈடுபட்டவரும் அரசியல் செயற்பாட்டாளருமான வா கீதா, இழப்புகள் குறித்து துல்லியமான கணக்கெடுப்பை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார்.
இப்போ உடனடியாக 5,000 ரூபாய் நிவாரணத் தொகை கொடுத்தது வந்து நம்ம அதை ஒன்றும் வரவேற்கிறோம், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் துல்லியமாக கணக்கிட்டு பகுதிக்கு ஏற்றார் போல அரசு வந்து தொகை வந்து வழங்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அரசு அதை செய்வதற்கு முன்னால் அவங்களாகவே ஒரு சர்வே வந்து மேற்கொள்ளணும். நாங்கள் செஞ்சது வந்து ஒரு மாதிரி ஆய்வு தான், அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டும் செய்யலாம், அவங்க வந்து வேறு விதமான ஒரு சர்வேயும் அவங்க மேற்கொள்ளணும்னு நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம்.
கணக்கெடுக்கப்பட்டவர்களில் 85% மேற்பட்டவர்கள் 20 நாட்களுக்கும் மேல் வேலைக்கு செல்ல முடியாமல் ஊதியத்தை இழந்திருப்பதாகவும் இவர்களுடைய ஆய்வு முடிவுகள் கூறுகின்றன. ஒவ்வொரு வீடும் 75,000 ரூபாயிலிருந்து 5,00,000 ரூபாய் வரை இழந்திருப்பதாக தங்கள் ஆய்வில் தெரிய வந்திருப்பதாக ஆய்வுக்குழுவினர் கூறினர். எல்லோருக்கும் 5,000 ரூபாயை அளிப்பதன் மூலமாக இந்த பேரிடரை சரி செய்து விட்டதாக அரசு கூறக்கூடாது என்றும் இவர்கள் தெரிவித்தனர். இந்த ஆய்வுக்கு பதிலளித்த பலர் வரவிருக்கும் வெள்ளம் குறித்து தங்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கவில்லை என்று கூறியதாக கீதா தெரிவித்தார்.
இந்த வெள்ளம் வருவதற்கான அறிகுறிகளை வந்து அரசு அறிந்திருந்த போதும் கூட அதற்கான ஏற்பாடுகளை செய்யவில்லை என்பதுதான் எங்களுடைய ஆய்வின் மூலமாக நாங்கள் கண்டறிஞ்சது. நாங்கள் போன எல்லா பகுதிகளிலும் 97% மக்கள் எங்களுக்கு வெள்ளம் பற்றிய எந்த அறிவிப்பும் செய்யப்படவில்லை என்பதை எல்லா இடத்துலையும் வந்து சொன்னாங்க. ஈக்காடு தாங்கல் எங்கே ரொம்ப மோசமான பாதிப்பு, ஜாஃபர்கான்பேட்டை, இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து சொன்னாங்க. இந்த ஒரு பின்னணியில் இது போதுமான அளவுக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் செய்யப்படாததால் அரசு தான் இந்த மறுசீரமைப்புக்கு முழு பொறுப்பும் ஏற்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துறோம்.
வெள்ளத்திற்கான இழப்பீடுகள் வழங்கப்படும் போது வெளி மாநிலத்தவருக்கும் இழப்பீடுகள் வழங்கப்பட வேண்டும் என்றும், வங்கிக் கணக்கு இல்லாதவர்களுக்கும் பணமளிக்கும் முறைகளை கையாள வேண்டும் என்றும் இந்த ஆய்வில் ஈடுபட்ட ரேவதி தெரிவித்தார்.
இன்னொரு முக்கிய பிரச்சனை, இந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்கிறவங்களுக்கு தான் ரிலீஃப்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேருக்கு இப்போ ஓல்டேஜ் பென்ஷன் வாங்குறவங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டேட் கிட்ட ஒரு சிஸ்டம் இருக்குது, மணி ஆர்டர் மூலமாக பணம் அனுப்புறது. அவங்க அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்தால் கூட அவங்கள வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் எடுத்துகிட்டு வரணும். இப்போ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு 1,000 ரூபாய் வந்து ஒரு தனியார் வங்கியில் கேட்குறாங்க. தனியார் வங்கிகளுக்கு விருப்பமே இல்லை அந்த மாதிரியான பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, ஏன்னா பணத்தை அவங்க அங்கே வச்சிருக்க மாட்டாங்கன்னு. அதனால் கஷ்டப்படுறவங்க மட்டும் 1,000,000 கணக்கானவங்க, முதியவர்கள், தனியார் பெண்கள்.
இப்படி ஒரு பேரிடரை சமாளிப்பதற்கான முன்னேற்பாடுகள் ஏதும் தமிழக அரசிடம் இல்லை என்பதும் தங்கள் ஆய்வுகளில் தெரிய வந்ததாக இந்த குழுவினர் கூறினர்.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். அடுத்து இலங்கை செய்திகள். இலங்கை சென்றிருக்கும் இந்திய வெளியுறவுச் செயலர் எஸ் ஜெய்சங்கரை இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பில் என்ன பேசினீர்கள் என்று அவரிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
இந்திய வெளிவிவகார செயலாளர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் பலரையும் சந்தித்து பல விடயங்களை பற்றி உரையாடி கொண்டு வருகின்றார். என்னையும் இன்று காலையில் சந்தித்தார். நாங்கள் எல்லா விஷயங்களை பற்றியும் பேசினோம். தற்பொழுது இலங்கையில் நடைபெறுகின்ற விஷயங்கள், விசேஷமாக ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு தற்பொழுது பாராளுமன்றத்தில் ஒரு பிரேரணை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. பாராளுமன்றத்தை ஒரு அரசியலமைப்பு சபையாக மாற்றி அந்த பிரேரணை நிறைவேற்றத்தின் ஊடாக ஒரு புதிய அரசியல் சாசனத்தை உருவாக்குவதற்கு ஆரம்ப முயற்சி மேற்கொள்ளப்படுகின்றது. அந்த முயற்சியை பற்றி, அதனுடைய பல்வேறு அம்சங்களை பற்றி, அதனுடைய நிலைமைகளை பற்றி அவர் அறிந்து கொள்ள விரும்பினார். அதுபடியும் சம்பந்தமாக நாங்கள் பேசினோம். விசேஷமாக அந்த அரசியல் அமைப்பில் உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள், எங்களுடைய நிலைப்பாடுகள், முக்கியமான விடயங்கள், எல்லா வெற்றியை பற்றியும் நாங்கள் பேசினோம். நல்ல திருப்திகரமான பேச்சுவார்த்தை. அவர் நாட்டினுடைய தலைவர்களையும் ஜனாதிபதி பிரதமர் அப்படி பலரை சந்திக்கிறார் என்று நான் நம்புகின்றேன். அவருடைய விஜயம் சார்பாக தன்னுடைய தான் அறிகிற விடயங்களை பாரத பிரதமருக்கும் வெளிவிவகார அமைச்சருக்கும் இந்தியாவில் அவர் அறிவிப்பார் என்று நான் நம்புகின்றேன். ஒரு மிகவும் பிரயோசனமான சந்திப்பாக அமைந்தது.
உங்கள் தரப்பு கருத்துக்களை கேட்ட பிறகு இந்திய வெளிவிவகார செயலாளர் ஏதாவது மறுமொழி சொன்னாரா தங்கள் தரப்பு?
அவர் இந்த கர்மம் வெற்றியடைய வேண்டும், இலங்கையில் ஒரு புதிய அரசியல் அழியாப்பு ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம், பழைய முயற்சிகள் இருக்கின்றன, அதில் உள்ளடக்கப்பட்ட விடயங்கள் எல்லாம் தொடர்ந்து இருக்க வேண்டும், அதே சமயம் மேலதிகமாக கட்டியெழுப்பப்பட்டு எல்லோருக்கும் மேற்புடைய ஒரு புதிய அரசியல் சாசனம் உருவாக்கப்பட வேண்டியது அத்தியாவசியம். தற்பொழுதைய சூழலில் அவ்விதமான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தை எல்லோரும் பயன்படுத்தி அந்த முயற்சியில் வெற்றி காண வேண்டும் என்று தாங்கள் விரும்புவதாகவும், அவ்விதமான ஒரு வெற்றியை இலங்கை மக்கள் அனைவரும் அடைவதற்கு தங்களால் என்று அத்தனை முயற்சிகளையும் ஒத்துழைப்பிலையும் தங்கள் அழுவதாகவும் அவர் கூறினார்.
உங்கள் தரப்பிலிருந்து அரசியல் சாசன மாற்றத்திற்கு என்ன கருத்துக்கள் முன்வைக்க இருக்கின்றது என்பது குறித்து நீங்கள் அவரிடம் தெரிவித்த கருத்துக்களை இப்பொழுது வெளியிடக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குமா?
நான் அதிகம் அதை பற்றி பேச விரும்பவில்லை, ஆனால் நாங்கள் பேச வேண்டிய அத்தனை விடயங்களை பற்றியும் நாங்கள் பேசியிருக்கின்றோம். ஒரு திருப்திகரமான அரசியல் தீர்வு தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஏற்படுவதாயிருந்தால் அது சில முக்கியமான விடயங்களை உள்ளடக்க வேண்டும். அந்த கருப்புகளை பற்றி நாங்கள் தெளிவாக பேசியிருக்கின்றோம். ஆனால் அதை பற்றி இப்ப நாங்கள் பயிரகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் கருதுகின்றேன். ஆனால் தமிழ் மக்கள் சார்பில் முன்வைக்கப்பட வேண்டிய கருத்துக்கள் அத்தனையும் முன்வைக்கப்பட்டிருந்தன.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராசிங்கம் கொலையை கருணா குழுவே மேற்கொண்டதாக சாட்சியாளர் ஒருவர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் கொலையை கருணா குழுவினரால் மேற்கொள்ளப்பட்டதாக சாட்சியாளர் ஒருவர் கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் கொலை வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சாட்சியமளித்த சம்பத் பிருத்திவிராஜ் எனும் நபர் இதனை தெரிவித்தார். சம்பத் பிருத்திவிராஜ் எனும் சாட்சியாளர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு பிரிவில் கடமையாற்றியுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. நீதிமன்றத்தில் சாட்சியமளித்த சம்பத் பிருத்திவிராஜ் தான் 2005 பிரதி பொலிஸ்மா அதிபர் ரோஹான் அபிவர்தனவின் ஆலோசனைகளுக்கமைய கிழக்கு மாகாணத்தில் கருணா குழுவினருடன் கடமையாற்றியதாக தெரிவித்தார். கருணா குழுவினரால் விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட பல தாக்குதல்களில் தானும் கலந்து கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். கருணா குழுவில் இருக்கின்ற சிந்துஜன் எனும் ஒரு முக்கிய நபர் ஜோசப் பரராஜசிங்கம் கொலையை தாங்களே மேற்கொண்டதாக தன்னுடன் கூறியதாக சாட்சியாளர் நீதிமன்றத்தில் அறிவித்தார். இது சம்பந்தமாக கருணா குழுவின் முக்கிய தலைவர்களின் ஒருவரான இனிய பாரதி நன்றாக அறிந்துள்ளதாகவும் சாட்சியாளர் மேலும் தெரிவித்தார். எதிர்தரப்பு வழக்கறிஞர் எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதில்களை வழங்கிய சாட்சியாளர் ரவிராஜ் கொலை சம்பந்தமாக தான் 2008 போலீசாருக்கு வாக்குமூலம் ஒன்றை வழங்கிய போதிலும் உண்மையான தகவல்களை தெரிவிக்கவில்லை என்று கூறினார். உண்மையான தகவல்களை தெரிவித்தால் தனது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் வாய்ப்புகள் இருந்தமை காரணமாக தான் கடந்த ஆட்சிக் காலத்தில் ரவிராஜ் கொலை சம்பந்தமாக எதையும் போலீசாருக்கு கூறவில்லை என்றும் சாட்சியாளர் நீதிமன்றத்தில் அறிவித்தார். மேலதிக வழக்கு விசாரணை எதிர்வரும் 29 வரை ஒத்திவைக்கப்பட்டது. இன்று சாட்சியங்களை வழங்கிய சம்பத் பிருத்திவிராஜ் ரவிராஜ் கொலை சம்பந்தமாக அண்மையில் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டார். பின்னர் அவரை அரச சாட்சியாளராக ஏற்றுக்கொள்வதாக சட்டமா அதிபர் மேற்கொண்ட தீர்மானத்துக்கமைய சம்பத் பிருத்திவிராஜின் சாட்சியங்களை பதிவு செய்து கொள்வதற்கு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இலங்கையில் மலையக தோட்ட தொழிலாளர்களின் குடியிருப்பு மற்றும் அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகளை முன்னேற்றுவதற்கான 5 திட்டத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருக்கிறது. இந்த திட்டத்தின் பின்னணி குறித்து முன்னர் இதற்கான 10 திட்டத்தை முன்வைத்து செயற்பட்டவர்களில் ஒருவரான கண்டி சமூக அபிவிருத்தி நிறுவனத்தின் தலைவர் முத்துலிங்கத்திடம் பேசினார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
10 திட்டமானது இன்று 5 திட்டமாக செய்து முடிக்கப்படி கூறப்பட்டுள்ள இந்த திட்டம் கடந்த ஆட்சியின் போது 2006 புத்தாயிரம் இலக்கு என்று சொல்லப்படுகின்ற, அதாவது மிலேனியன் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த இலக்கை அடைவதற்காக இலங்கை நாடு ஒட்டுமொத்த நாட்டுக்கான திட்டத்தை தயாரிக்கும் பொழுது அதிலே மலையக மக்களுடைய அபிவிருத்தி ஓரம் கட்டப்பட்டது. அதன் விளைவாக அந்த காலகட்டத்திலே மத்திய வங்கியின் கவர்னராக இருந்தவரும் UNDP இந்த ஒதுக்கப்பட்ட இந்த மக்களின் அபிவிருத்திக்காக ஒரு பத்தாண்டு திட்டத்தை தீட்டப்படி கோரியதன் படி சிவில் அமைப்புகள் ஒன்றிணைந்து அதே நேரத்தில் அந்த நேரத்தில் தோட்ட உட்கமைச்சியின் வேண்டுகோளுக்கினாங்க ஒரு பத்தாண்டு திட்டத்தை தயாரித்தது. அந்த பத்தாண்டு திட்டத்தின் இலக்கு 2006 2015 வரைக்கும் உள்ள அந்த மிலேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்கிற அந்த இலக்கை அடைவது.
அந்த திட்டம் அப்போது நடைமுறைக்கு வந்திருந்தால் இந்த ஆண்டு அந்த பத்தாண்டு காலம் பூர்த்தி அடைந்திருக்கும். அந்த திட்டம் ஏன் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று நீங்கள் கருதுகிறீர்கள்?
2005 பிறகு அந்த மீண்டும் ஜனாதிபதி மாற்றம் ஏற்படும் பொழுது அந்த பாராளுமன்ற தேர்தல் ஒன்று நடக்கின்றது. அந்த தேர்தலில் ஜனாதிபதியின் தம்பியான ரஹில் ராஜபக்சே அவர்கள் அமைச்சராக வருகின்றார். அவர் இப்படி சிறப்பு திட்டம் தேவையில்லை, அதனால் நாங்கள் எல்லா திட்டத்தோடய அது ஒன்றிணைத்து விடுவோம் என்று அந்த அமைச்சியே இல்லாமாக்கி விட்டார். அது பொருளாதார அபிவிருத்தி அமைச்சுக்குல அந்த தோட்ட உட்கட்டமைச்சும் கூட இல்லாமல் போய்விட்டது. அப்போ அதனால் அந்த திட்டம் கிடப்பிலே போட்டு அப்படியே போடப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு இந்த நாங்கள் சிவில் சொசைட்டி அமைப்புங்கிற ரீதியிலே 2015 அந்த ஜனாதிபதி தேர்தல் நடக்கும் பொழுது நடந்து அதற்கு ஆதரவு அளித்து நடந்த பிறகு 100 வேலை திட்டத்தை புதிய அரசாங்கம் முன்வைக்கும் பொழுது அப்பொழுது நாங்கள் கூறினோம், இல்லை இதிலே மலையக மக்களுடைய அந்த பத்தாண்டு திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஒரு சிவில் அமைப்புகளை ஒன்றிணைத்து அதன் பிறகு தோட்ட உட்கட்டமைச்சு மீண்டும் கொண்டு வரப்பட்டது. அதன் அமைச்சராக பழனிதி காமராஜ் அவர்கள் கொண்டு வர நாங்கள் அந்த நேரத்தில் அந்த சிவில் அமைப்பு சார்பாக மீண்டும் அது கலந்துரையாடி ஒரு அறிக்கை ஒன்று அந்த அமைச்சுக்கு சமர்ப்பித்தோம். அந்த அழுத்தத்தின் காரணமாக அந்த அமைச்சும் யூஎன்டிபி என்று சொல்லப்படுகின்ற ஐக்கிய நாடு அபிவிருத்தி அமைப்புடன் சேர்ந்து இப்படி ஒரு திட்டம் தீட்டுவதற்கு எங்களுக்கு உதவி அளிக்கும்படி கூறிய பிறகு அவர்கள் திரும்ப அரச உத்தியோகத்தை பயன்படுத்தி பத்தாண்டு திட்டத்தை தயாரித்தார்கள். அந்த பத்தாண்டு திட்டத்தை தயாரித்து அது அங்கீகாரத்துக்காக அமைச்சரவையிலே கலந்துரையாடலுக்கு எடுக்கும் பொழுது ஜனாதிபதி அவர்கள் கூறுகிறார், ஏன் நீங்கள் 10 வரைக்கும் காத்திருக்கின்ற 5 இது முடிக்க பாருங்கள் என்று கூறினார். இன்று நடந்த அமைச்சரவை திட்டத்தில் அது அந்த திட்டம் 10 தயாரிக்கப்பட்ட அந்த திட்டம் 5 நிறைவேற்றுவதற்காக இன்று அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது.
இந்த 10 கால பகுதியில் நிறைவேற்றப்பட வேண்டிய வேலை திட்டங்களை 5 முடித்துக் கொள்ள வேண்டும் என்று அரசாங்கம் கருதினால் அதற்கு உடனடியாக பெருமளவு நிதி தேவைப்படும். இந்த நிதியை எங்கிருந்து பெற்றுக்கொள்வதாக உங்களுடைய திட்டம் இருந்தது?
10 திட்டமிடப்பட்ட ஒரு திட்டம் இது. ஆனால் அதற்கான நிதி 10 அந்த வரவு செலவு திட்டம் வகுக்கப்பட்டாலும் இப்பொழுது 5 என்று சொல்லும் பொழுது அதுக்கு எங்கிருந்து நிதியை திரட்டுவது என்பது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. அதற்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை. காரணம் என்னவென்றால் இப்பொழுது இந்த புதிய வரவு செலவு திட்டத்தின் கீழ் இந்த குறிப்பிட்ட இந்த புதிய தமிழ் கிராமங்கள் அபிவிருத்திக்கான இந்த அமைச்சுக்கு வழங்கப்பட்ட நிதித்தொகை என்று மிகவும் பற்றாக்குறையாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அது எங்கிருந்து பெறப்போகின்றார்கள் என்று எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது.
கண்டிய சமூக அபிவிருத்தி நிறுவனத்தின் தலைவர் முத்துலிங்கம், இலங்கையின் பௌத்த பிக்குகள் ஒழுக்கத்தை மேம்படுத்தும் முகமாக அரசாங்கம் நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பித்திருக்கும் சட்ட மூலத்திற்கு சில பௌத்த பிக்குகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்த செய்தியை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே.எஸ். உதயகுமார்.
பௌத்த பிக்குகளின் ஒழுக்கத்தை மேம்படுத்துவதற்காக அரசாங்கத்தினால் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள சட்டமூலத்தை தாங்கள் எதிர்ப்பதாக சில பௌத்த பிக்குகள் தெரிவித்துள்ளனர். இந்த சட்டமூலத்தின்படி பௌத்த பிக்குகளுக்கு வியாபாரம் உட்பட தனியார் துறையில் வேலை வாய்ப்புகளில் ஈடுபட முடியாதென்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறான தவறுகளை மேற்கொள்ளும் பிக்குகளுக்கு எதிராக எச்சரிக்கை விடுப்பதற்கு பௌத்த பீடங்களுக்கு சட்டமூலத்தின்படி அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறு விடுக்கப்படும் எச்சரிக்கைகளையும் மீறி தொடர்ந்து தவறுகளை மேற்கொள்ளும் பிக்குகளுக்கு எதிராக மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து 6 அப்பால் செல்லாத சிறை தண்டனை மற்றும் 50,000 வரை அபராதம் விதிக்க முடியும் என்றும் அந்த சட்டமூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சட்டமூலத்தை தாங்கள் எதிர்ப்பதாக ராவணா சக்தி அமைப்பின் தலைவர் இத்தகந்தே சத்தாதிச தேரர் தெரிவித்தார். பௌத்த பிக்குகளின் ஒழுங்கு விதிமுறைகள் சம்பந்தப்பட்ட தீர்மானங்களை மகாநாயக தேரர்கள் உட்பட பௌத்த மத பீடங்களினால் மேற்கொள்ளப்பட வேண்டுமென்பதே எமது கருத்து. ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்றம் அதனை மேற்கொள்வதை அனுமதிக்க முடியாதென்று கூறிய இத்தகந்தே சத்தாதிச தேரர், அரசாங்கத்தை விமர்சிக்கும் பௌத்த பிக்குகளை முடக்குவதற்காகவே அரசாங்கம் இந்த சட்டமூலத்தை நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். புத்த மதம் என்பது சுதந்திரமாக அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு மதம் என்று தெரிவித்த சத்தாதிச தேரர், அந்த சுதந்திரத்தை முடக்கும் வகையில் புதிதாக சட்டங்களை அமல்படுத்த முடியாதென்றும் தெரிவித்தார்.
ஏகக்கிசிசேக்கரன் தென்னிட்னே ஓகட அதுஸ்ன ஏகக்கரின்னான பௌத்த
எனவே இந்த சட்டமூலத்தை தோற்கடிப்பதற்கு சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று கூறிய இத்தகந்தே சத்தாதிச தேரர் சம்பந்தப்பட்ட சட்டமூலத்துக்கு எதிராக வாக்களிக்குமாறு பௌத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் வேண்டுகோள் விடுத்தார்.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.